சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31, 2025. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் முறை. யோவான்: என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலுமல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கடவோம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: எபேசியர், கலாத்தியர். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதனென்றும் கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனென்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான்: பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். இராஜாக்கள்: சாலோமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். கிபியோனிலே கர்த்தர் சாலோமோனுக்கு இராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலோமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்கு வரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐசுவரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. பிரசங்கி: இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. யோவான்: இயேசு தேவாலயத்தில் சாலோமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின்செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். மத்தேயு. இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரலுண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை இரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. மத்தேயு. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி. நீதிமொழிகள். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர்வயதிலும் அதை விடாதிருப்பான். தீமோத்தேயு. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடே ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவவசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாயிருப்பாய். இதினிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. உன்னில் உள்ள பரிசை புறக்கணிக்காதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் இரட்சித்துக் கொள்ளுவாய். ரோமர். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். நாசரேத்தின் இயேசு மனிதனுக்கும் தந்தைக்கும் இடையிலான ஒற்றுமையை கற்பித்து நிரூபித்தார். இதற்காக நாம் அவருக்கு முடிவில்லாத மரியாதை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவரது பணி தனிப்பட்டதாகவும் கூட்டு ரீதியாகவும் இருந்தது. அவர் வாழ்க்கையின் பணியை சரியாக செய்தார். தமக்கு நீதி வழங்குவதில் மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இரக்கத்திலும். அவர்களுக்கு எப்படி செய்வது என்பதை காட்டுவதற்காக, ஆனால் அவர்களுக்காக அதை செய்யவோ அல்லது ஒரு பொறுப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கவோ அல்ல. இயேசு தன்னலமற்றவர். சிறுவயதிலிருந்தே அவர் தனது தந்தையின் தொழிலில் ஈடுபட்டிருந்தார். துக்கங்களின் மனிதன், பொருள் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒன்றுமில்லாத தன்மையையும், அனைத்தையும் உள்ளடக்கிய கடவுளின் வலிமையான உண்மையையும், நல்லது என்பதையும் நன்கு புரிந்து கொண்டான். இவை மனநலம் அல்லது கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகள். அவை அவனை அன்பால் ஆயுதபாணியாக்கின. கடவுளின் மிக உயர்ந்த பூமிக்குரிய பிரதிநிதி. தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கும் மனித திறனை பற்றி பேசுகையில், தீர்க்க தரிசனமாக தன் சீடர்களிடம் அவர்களின் நாளுக்காக மட்டுமல்ல எல்லா காலத்திற்கும் பேசினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வான், மற்றும் இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை பின்பற்றும் என்று கூறினார். அவரது மனித வாழ்க்கையின் அளவின் மூலம் அவர் தெய்வீக வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். அவரது தூய பாசத்தின் வீச்சிலிருந்து அவர் அன்பை வரையறுத்தார். சத்தியத்தின் செழுமையுடன் அவர் பிழையை வென்றார். உலகம் அவரது நீதியை ஒப்புக்கொள்ளவில்லை, அதை பார்க்கவில்லை, ஆனால் பூமி அவருடைய மகிமைப்படுத்தப்பட்ட உதாரணத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நல்லிணக்கத்தை பெற்றது. அவருடைய போதனைகளையும் முன்மாதிரியையும் பின்பற்ற யார் தயாராக இருக்கிறார்கள்? அனைவரும் விரைவில் அல்லது பின்னர் கடவுளின் உண்மையான யோசனையான கிறிஸ்துவில் தங்களை விதைக்க வேண்டும். அறிவியலில் மனிதன் ஆவியின் சந்ததி. அழகான, நல்ல மற்றும் தூய்மையானவன் அவனது வம்சாவளியை உருவாக்குகிறான். அவனது தோற்றம் மனிதர்களைப் போல மிருகத்தனமான உள்ளுணர்வில் இல்லை. மேலும் அறிவை அடைவதற்கு முன்பு அவன் பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதில்லை. ஆவி என்பது அவனது ஆதிகால மற்றும் இறுதி இருப்பின் மூலமாகும். கடவுள் அவருடைய தந்தை மற்றும் வாழ்க்கை என்பது அவரது இருப்பின் சட்டம். கடவுள் தெய்வீக கொள்கையுடன் யதார்த்தம் சரியான இணக்கத்துடன் இருக்கிறதா என்று சந்தேகிப்பது விவேகமற்றது. அறிவியல் புரிந்து கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் அனைத்து முரண்பாடுகளையும் அழிக்கும். ஏனென்றால் கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். ஏனெனில் இந்த முன்மாதிரியிலிருந்து நன்மைக்கும் அதன் இனிமையான இணக்கங்களுக்கும் அனைத்து சக்தியும் உள்ளது என்பதை இது பின்பற்றுகிறது. கிறிஸ்தவ அறிவியல் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டால் ஆன்மீக உண்மைகளுக்கு எதிராக போராடும் பொருள் நம்பிக்கைகளின் மனித மனதை முடக்கும். மேலும் இந்த பொருள் நம்பிக்கைகள் மறுக்கப்பட்டு உண்மைக்கு இடம் கொடுக்க நிராகரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நிரம்பிய ஒரு பாத்திரத்தின் உள்ளடக்கங்களுடன் நீங்கள் சேர்க்க முடியாது. பெரியவர்களின் விஷயத்தில் உள்ள நம்பிக்கையை அசைக்கவும், கடவுள் மீது ஒரு துகள் நம்பிக்கையை வளர்க்கவும் நீண்ட நேரம் உழைத்து உடலை இணக்கமாக மாற்றும் ஆவியின் திறனை பற்றிய ஒரு அறிகுறி. ஆசிரியர் அடிக்கடி சிறு குழந்தைகள் மீது நமது எஜமானரின் அன்பை நினைவில் வைத்துக் கொண்டார். மேலும் அவை எவ்வளவு உண்மையிலேயே பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவை என்பதை புரிந்து கொண்டார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே ஆரோக்கியம் மற்றும் புனிதத்தன்மை பற்றிய உண்மைகளை கற்பிக்க வேண்டும். குழந்தைகள் பெரியவர்களை விட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். மேலும் அவர்களை மகிழ்ச்சியாகவும் நல்லவர்களாகவும் மாற்றும் எளிய உண்மைகளை விரும்புவதற்கு எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள். தவறுகளிலிருந்து விடுபடுவதாலும் சரியானதை ஏற்றுக்கொள்ளும் தன்மையாலும் இயேசு சிறு குழந்தைகளை நேசித்தார். வயது இரண்டு கருத்துக்களுக்கு இடையில் நிற்கும் போது அல்லது தவறான நம்பிக்கைகளுடன் போராடும் போது இளமை உண்மையை நோக்கி எளிதாகவும் விரைவாகவும் முன்னேறுகிறது. அவ்வப்போது என் விளக்கங்களை கேட்ட ஒரு சிறுமி தனது விரலை மோசமாக காயப்படுத்தி கொண்டாள். அதை அவள் கவனிக்கவில்லை என்று தோன்றியது. அதை பற்றி விசாரித்தபோது பொருளில் எந்த உணர்வும் இல்லை என்று அவள் சாதுரியமாக பதிலளித்தாள். சிரிக்கும் கண்களால் மூடிக்கொண்டு, அம்மா, என் விரல் கொஞ்சம் கூட வலிக்கவில்லை என்று அவள் இப்போது மேலும் சொன்னாள். பொருளின் கற்பனையான வாழ்க்கையில் நம்பிக்கையின் கூர்மையான அனுபவங்கள், அதேபோல் நமது ஏமாற்றங்கள் மற்றும் இடைவிடாத துயரங்கள், சோர்வடைந்த குழந்தைகளைப் போல தெய்வீக அன்பின் கரங்களுக்கு நம்மை திருப்புகின்றன. பின்னர் நாம் தெய்வீக அறிவியலில் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம். தேடுவதன் மூலம் கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா என்ற இந்த பாலூட்டும் செயல்முறை இல்லாமல் ஒருவரின் சுயத்தை பிழையிலிருந்து விடுவிப்பதை விட சத்தியத்தை விரும்புவது எளிது. மனிதர்கள் கிறிஸ்தவ அறிவியலை புரிந்து கொள்ள தேடலாம், ஆனால் அவர்களால் கிறிஸ்தவ அறிவியலிலிருந்து அவற்றுக்காக பாடுபடாமல் இருப்பதன் உண்மைகளை பெற முடியாது. இந்த போராட்டம் எல்லா வகையான பிழைகளையும் கைவிடுவதற்கும் நன்மையை தவிர வேறு எந்த உணர்வையும் கொண்டிருக்காததற்கும் முயற்சிப்பதில் உள்ளது. அன்பின் ஆரோக்கியமான தண்டனைகள் மூலம் அறிவியலின் அடையாளங்களான நீதி, அமைதி மற்றும் தூய்மையை நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேற உதவுகிறோம். தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மனிதர்கள் மீது கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிக்கும் எண்ணங்களை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை வீழ்ந்தவர், நோய்வாய்ப்பட்டவர், பாவம் செய்பவர் மற்றும் இறக்கும் நபர் என்று சித்தரித்த எண்ணங்கள். அறிவியல் இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதலில் சிந்தனை மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையாக ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனை அடங்கும். சரியான கடவுள் மற்றும் சரியான மனிதன். இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்வது எப்போது அவரை அவருடைய எல்லா வழிகளிலும் பின்பற்றவும் அவருடைய மகத்தான செயல்களை பின்பற்றவும் கற்றுக்கொள்வார்கள். சத்தியம் மற்றும் வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் பரிசுத்தத்தின் நிரூபணத்தின் மூலம் ஓரளவிற்கு எஜமானரின் முன்மாதிரியை பின்பற்றுவது சாத்தியம். ஆம், ஒவ்வொரு குழந்தை, ஆண் மற்றும் பெண்ணின் கடமை மற்றும் பாக்கியம். கிறிஸ்தவ அறிவியல் சுதந்திரத்தின் தரத்தை உயர்த்தி என்னை பின்பற்றுங்கள். நோய், பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்கவும் என்று கூக்குரலிடுகிறது இயேசு வழியை குறித்தார். உலக குடிமக்களே, கடவுளின் பிள்ளைகளின் மகிமையான சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டு சுதந்திரமாக இருங்கள். இது உங்கள் தெய்வீக உரிமை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.